الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون وقال ايضا انما المؤمنون اخوة فاصلحوا بين اخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم عن انس بن مالك رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يحب لاخيه ما يحب لنفسه او كما قال صلى الله عليه وسلم ورنيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاتهم سلامهم إرد نبي محمد صلى الله عليه وسلم ورغل ميدهم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் தொடர்ந்து கொண்டு இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா குண்டும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய பண்புகளிலே மிக முக்கியமான ஈமான் பரிபூரணம் அடைவதற்கு நிபந்தனையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் நமக்கு என்ன விடயங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நமக்கு என்னென்ன செழிப்புகள் உதவிகள் பரக்கத்துகள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கும் நாம் விரும்புவது. நான் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புவது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று எதிர்பார்க்கின்ற நான் பிறரும் கஷ்டப்படக்கூடாது என்று எதிர்பார்ப்பது, எனக்கு யாரும் அநியாயம் செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கின்ற நான் பிறருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன் என்று எதிர்பார்த்து வாழ்கின்ற அந்த பண்புதான் ஈமான் பரிபூர்ணம் அடைவதற்கு சொல்லப்பட்ட நமக்கு விரும்புகின்றவற்றை பிறருக்கு விரும்புவது. கண்ணியமானவர்களே, இந்த தன்மை இன்று சமூகத்திலே விரல் விட்டெண்ணக்கூடிய நபர்களிடம் தான் இருக்கிறது. அதிகமானவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்கின்றவர்கள் தான் இருக்கிறோம். மற்றவர்களுக்கு வஞ்சகம் நினைக்கின்றவர்கள், மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொண்டாடுகின்றவர்கள், மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவர்கள் தான் சமூகத்தில் மிக அதிகமாக சமகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இது மிக ஈமானுக்கு எதிரான ஒரு தன்மை. மற்றவர்களுடைய நலவை பார்த்து கவலைப்படுவது, மற்றவருடைய சிரமத்தை பார்த்து மகிழ்வது, இது பொதுவாக முன்னைய காலத்தில் மனிதர்கள் இல்லாத ஒரு படைப்பை எடுத்துக்கொண்டால்
இது இபிலீசிடம் ஷைத்தானிடம் இருக்கின்ற ஒரு பண்பு. தனக்கு கிடைக்கின்ற நலவு வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது, எனக்கு இருக்கின்ற கண்ணியம் வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது, நான் வாழ்கின்ற இந்த நிலையில் யாரும் வரக்கூடாது. இது பிறருக்கு துரோகம் நினைக்கின்ற, பிறருக்கு வஞ்சகம் நினைக்கின்ற பண்பு சுவர்க்கத்திலிருந்து இபிலீஸ் வெளியே விரட்டப்படுவதற்கு காரணமாக இருந்த பண்பு. தான் ஒரு கண்ணியமான ஒரு கௌரவமான ஒரு ஸ்தானத்தில் இருந்தான், மலக்குமாருடைய ஆசான். அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதமலைசரா மண்ணால் படைக்கப்பட்ட பொழுது ஆதமலைசராத்துக்கு சிரம் சாய்த்து கௌரவிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குமார்களுக்கும் அவனுடைய ஆசான் இபிலீசுக்கும் இபிலீசுடைய உள்ளத்தில் என்ன வந்தது, இந்த கௌரவம் எனக்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் கிடைக்க கூடாது, எல்லோரும் எனக்கு கீழே தான், இந்த மதிப்பும் மரியாதையும் பட்டமும் பதவியும் அது எனக்குரியது மாத்திரம், ஆதமை நான் கௌரவப்படுத்த மாட்டேன். தனக்கு ஒரு கண்ணியம் கௌரவம் ஒரு நல்ல நிலை ஏற்பட்டால் அது பிறருக்கு ஏற்படக்கூடாது கிடைக்க கூடாது என்று யாராவது விரும்பினால் அவரிடம் இபிலீசுடைய தன்மை இருக்கிறது. இபிலீசுக்கு கண்ணியம் கூடவில்லை, கௌரவம் கூடவில்லை, அவருக்கு இன்னும் இன்னும் பதவி உயர்வு கிடைக்கவில்லை, கேவலப்படுத்தப்பட்டார். சம்பவம் தெரியும், மலக்குமார்கள் கண்ணியப்படுத்தினார்கள், ஆதமலை சொல்லாதே சிறம் சாய்த்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பளித்தார்கள். இபிலீஸ், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், மண்ணுக்கு எப்படி நெருப்பு கௌரவிக்க முடியும், கௌரவம் செலுத்த முடியும் என்று பெருமையாக செயல்பட்டான். தனக்கு இருந்த அந்த கண்ணியம் கௌரவம் என்னுடைய மாணவர்கள் மலக்குமார்கள் மூலம் ஆதமுக்கு கிடைக்க கூடாது. என்ன நடந்தது, விரட்டப்பட்டான், சபிக்கப்பட்டான். எங்குமே முதலாவது அவனை விரட்டி விட்டுத்தான் விடயத்தை ஆரம்பிப்போம். கேவலம் வெளி தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த கழிவறையிலும் துவாவோடு ஒரு முஸ்லிம் உள்ளே போனால் அங்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு கேவலம். கண்ணியமானே, பிறருக்கு எப்பொழுதுமே வஞ்சகம் துரோகம் நினைக்க கூடாது. நினைத்தால் அவர்கள் முன்னேறுவார்கள், நாங்கள் பின்னேறுவோம், அவர்களுடைய கண்ணியம் கூடும், நம்முடைய கௌரவம் குறையும். எதிலுமே எனக்கு என்னுடைய லாபம், என்னுடைய வருமானம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பசி, என்னுடைய தாகம், என்னுடைய வாழ்க்கை என்று எப்பொழுதுமே தன்னை பற்றி தனக்கு மாத்திரம்தான் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒரு உண்மையான மோமினிடம் இருக்க முடியாது. சஹாபாக்கள் சில வேளை சில விடயங்களில் அவர்கள் மனிதர்கள் அடிப்படையிலே சில விடயங்களை செய்யும் பொழுது நபி அவர்கள் அதை திருப்பி இருக்கிறார்கள். உதாரணமாக துவா கேட்கின்ற விடயம், கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே நம்முடைய வாயால் யாருக்குமே பத்துவா வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது. பொதுவாக சமூகத்துக்கு ஒரு சார் அநியாயம் செய்கிறார்கள், அத்துமீறுகிறார்கள், அழிச்சாட்டியம் பெறுகிறார்கள், அவர்களுக்கு சமூகம் சார்ந்த அநியாயங்கள் அத்தூழியங்களுக்கு அவர்களுக்கு எதிராக நாம் துவா கேட்கலாம். நம்மோடு சம்பந்தப்பட்ட சொந்த விடயங்களுக்கு எல்லோருக்குமே துவாத வழியாக வேண்டும். ஏன் தெரியுமா, நாம் பிறருக்கு துவா செய்யும் பொழுது மலக்குமார்களை அல்லாஹ் நியமிக்கிறான் நமக்கு துவா செய்ய. நாம் பிறருக்கு கேட்கின்ற துவாவை மலக்கு நமக்காக கேட்கிறார். ஒரு காட்டரபி துவா கேட்கிறார், அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. அவருடைய துவா என்ன தெரியுமா, யாரும் எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் ரஹ்மத் செய்வாயாக, எங்களோடு வேறு யாருக்கும் ரஹ்மத் செய்யாது. அவருடைய துவாவுடைய வார்த்தைகள், எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் ரஹ்மத் செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசையும் எடுத்தார்கள், தனக்கும் துவா செய்திருக்கிறார், நபி அவர்களுக்கும் துவா செய்திருக்கிறார். எனக்கு துவா செய்தார் தானே என்று நபி அவர்கள் எப்பொழுதுமே குறுகிய மனப்பான்மையோடு சிந்திக்கவில்லை, சுயநலமாக சிந்திக்கவில்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாசியா, விசாலமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்னோடும் உன்னோடும் மாத்திரம் சுருக்கி கொண்டாய், எனக்கும் உனக்கும் என்று மட்டிட்டு வரையறுத்து ரஹ்மத்தை துவாவை நீ கேட்டிருக்கிறாய், இப்படி கேட்க கூடாது. பொதுப்படையாக ரஹ்மத்தை எல்லோருக்கும் கேட்க வேண்டும். முஸ்லிம்கள் எல்லோரும் துவாவிலே உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் என்று, துவா கேட்கும் பொழுது கூட எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு நபியாக கற்றுக் கொடுத்தார்கள். அலிலாம் சொல்கிறார்கள், ஒரு தடவை நான் இப்படி துவா கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் என்னை தாண்டி சென்றார்கள். அல்லாஹ்மர்ஹம்னி, யாரா எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, இந்த எனக்கு அருள் புரிவாயாக என்று எனக்கு மாத்திரம் துவா கேட்கும் பொழுது நபி அவர்கள் அந்த இடத்தை தாண்டி சென்ற பொழுது என்னுடைய முதுகு பகுதியை இரண்டு புஜங்களுக்கு மத்தியில் தட்டி சொன்னார்கள், அலி அஇம்ம அலி, பொதுப்படையாக துவா கேளுங்கள், எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய துவாவில் எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுங்கள், வலா தகுஸ்ஸ, உங்களோடு மாத்திரம் உங்களுடைய துவாவை சுருக்கிக் கொள்ள வேண்டாம். தன்னோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தன்னுடைய தனிப்பட்ட ஒரு சிக்கல், தன்னுடைய தனிப்பட்ட ஒரு நெருக்கடி, தனிப்பட்ட தேவை, அதற்காக கேட்பது வேறு விடயம். மக்களுக்கெல்லாம் பயனுள்ள விடயங்களிலே தன்னை மாத்திரம் அந்த துவாவிலே இணைத்துக் கொள்வதை நபி அவர்கள் தடுத்தார்கள். சொல்லதாலே சொல்லம் பொதுப்படையாக கேளுங்கள், தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன் தெரியுமா? பொதுப்படையாக கேட்பதற்கும் தனிப்படையாக கேட்பதற்கும் வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி. வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு தூரமோ அந்த அளவுதான் உங்களுக்கு மாத்திரம் துவா கேட்பதற்கும், ஏனையவர்களை உங்களுடைய துவாவிலே இணைத்துக் கொள்வதற்கும் இடையிலான வித்தியாசம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய மார்க்கம் எப்பொழுதுமே நமக்கு என்ன நிலைமை இருக்க வேண்டும், என்ன கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போமோ அது பிறருக்கும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க சொல்கின்ற மார்க்கம், பிறருக்கு நலவு நாட சொல்கின்ற மார்க்கம், பிறருக்கும் பயனுள்ள விடயங்கள் நடக்க வேண்டும், சந்தோஷங்கள் நடக்க வேண்டும், பிறருடைய சந்தோஷங்களின் பொழுது நாம் பொறாமைப்படக்கூடாது என்று சொல்கின்ற மார்க்கம். நான் இரண்டு குர்ஆன் வசனங்களையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். சஹாபாக்களுடைய அன்சாரி சஹாபியருடைய உன்னதமான பண்பு, மதீனாவாசியருடைய மக்காவாசியர் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது வெறுங்கையோடு அணிந்திருந்த ஆடையோடு காணிகள், பூமிகள், வீடுகள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் மக்காவிலே விட்டுவிட்டு ஹிஜ்ரத் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்சாரி சஹாபாக்களுடைய பண்பாட்டை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஏற்கனவே மதீனாவிலே வல்லை சபுவல் ஈமானை அடைந்து கொண்டவர்கள், மதீனாவிலே வசித்தவர்கள், தங்கள் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய சஹாபாக்களை நேசிப்பார்கள், அவர்களை அன்பு கொள்வார்கள். அவர்கள் வலவுக்கானதையும் ஹசாசா, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வசதிகள், பாக்கியங்கள், செல்வங்களை எப்பொழுதுமே அவர்கள் தனக்கு மாத்திரம் என்று குறுகிய மனப்பான்மையோடு தன்னுடைய தேவைக்கு மாத்திரம் பாவிக்க மாட்டார்கள். தங்களை விட பிறருடைய தேவைகளை முற்படுத்துவார்கள், தங்களுடைய தேவைகளை விட பிறருடைய தேவைகளை முற்படுத்துவார்கள். தங்களுக்கு பசி பட்டினி வறுமை இருந்தும் மற்றவர்களுடைய பசியை பட்டினியை வறுமையை போக்க முயற்சிப்பார்கள். யாருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம், கருமித்தனம், குறுகிய மனப்பான்மை, பிரேத்தனம் என்று சொல்லுவோமே, அதுக்கு தான் சொல்வது. யாருடைய உள்ளத்திலே அந்த கஞ்சத்தனம் கருமித்தனம் இல்லாமல் அவருடைய உள்ள பாதுகாக்கப்படும், அவர் பாதுகாக்கப்படுவாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இன்னும் மூமியங்கள் என்றாலே விசுவாசிகள், தங்களுக்கு மத்தியில் சகோதரர்கள், சகோதர வாங்கி உள்ளவர்கள், உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இரண்டு குர்ஆன் வசனங்களும் ஒரு ஹதீஸை சொன்னேன். அனுத்தரலை அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான ஈமான்தாரி ஆக முடியாது, தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பாத வரை. இந்த கருத்தில் பல்வேறுபட்ட ஹதீஸ் வந்திருக்கின்றன. ஒரு முஃமின் ஈமானுடைய யதார்த்தத்தை, அந்தரங்கத்தை, உண்மையான ஈமானுடைய நிலையை அடைய முடியாது, தனக்கு விரும்புகின்ற விடயங்களை பிறருக்கும் விரும்பாத வரை. பல சகாபாக்களுக்கு நபி ஹஸன குத்தினது, உங்களுக்கு விரும்புகின்றவற்றை பிறருக்கும் விரும்புங்கள். உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும், உங்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்க வேண்டும், வசதி வாய்ப்பு கிடைக்க வேண்டும், உங்களுடைய தேவை எப்படி நிறைவேற வேண்டும் என்று பிறரையும் நீங்கள் அப்படியாக நினைவுங்கள். இது ஈமானுடைய ஒரு உன்னதமான பண்பு. கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களில் ஒரு பிரபலியமான ஒரு சஹாபியுடைய நிகழ்வுதான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவிலே பெரிய ஒரு லட்சாதிபதியாக இருந்தவர்கள், வசதியோடு இருந்தவர்கள், வெறுங்கையோடு வருகிறார்கள், அணிந்திருந்த ஆடையோடு வருகிறார்கள். வந்து மதீனாவிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார் சஹாபி ஒருவரையும் முஹாஜிர் சஹாபி ஒருவரையும் இணைத்து வச்சார்கள். உதவியாக இருப்பதற்கு, தங்குமிடம் கொடுப்பதற்கு, அவர்கள் நிலைக்கு வரும் வரைக்கும் அவருக்கு ஒத்தாசை புரிவதற்கு ஒரு ஜோடியாக இணைத்து விடுவார்கள். அல் இஹா முஆகாத் பண்ணினார்கள், சகோதரருக்கு ஒத்தைப்படுத்தினார்கள். அந்த வகையிலே சாதிபுல் ரபி ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்துர் ரஹ்மான் அவர்களுக்கு உதவியாளராக நியமிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், பண்பை, தாராள குணத்தை, தன்னை போன்று வெறுங்கையோடு வந்த அப்துர் ரஹ்மானும் வாழ வேண்டும், என்னை போன்று அவரும் சிரமம் இல்லாமல் தன்னுடைய ஜீவியத்தை நடத்த வேண்டும் சொன்னார்களாம். அப்துர் ரஹ்மான், என்னுடைய பொருளாதாரத்திலே அரைவாசி 50% உங்களுக்காக தருகிறேன். வசதி உள்ள சகாபி இவர்களும் 50% என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஹதியாவாக, அன்பளிப்பாக, கொடையாக. எனக்கு 2 மனைவிமார்கள், நீங்கள் விரும்பிய பெண்ணை காட்டி நான் தலாக் சொல்வேன், இதா முடிந்தால் உங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வாழலாம். திருமணம் முடித்து கொடுக்க வேறு பெண்கள் இல்லாமல் இல்லை, அந்த அளவுக்கு தாராள மனசு. அப்துர் ரஹ்மான் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலும் மனைவி மக்களிலும் குடும்பத்திலும் பரக்கத்து செய்வானாக, ஒன்றும் நீங்கள் தர தேவையில்லை, எனக்கு பஜாருக்கு போவதற்கு வழியை காட்டுங்கள். பஜாருடைய வழியை காட்டினார்கள். கொஞ்சம் நெய், சீஸ், இது போன்ற இந்த தயிர் போன்ற இப்படியான பொருட்களை கொண்டு போய் வியாபாரத்தை தொடங்கினார்கள். மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரராக மாறினார்கள். சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா, இவர்கள் எடுக்கவில்லை, இவர்களுடைய விருப்பம், ஆனால் அவர்கள் கொடுக்க முன் வந்தார்கள், கஷ்டவாளிக்கு உதவ முன் வந்தார்கள், லொஸ்ஸாகியவருக்கு கை கொடுக்க முன் வந்தார்கள். என்னை போன்று அவரும் வாழ வேண்டும் என்று அவருடைய பொருளாதாரத்தை செலவழிக்க முன் வந்தார்கள். இதுதான் இன்று நமக்கு தேவை. மிக நெருக்கடியான ஒரு காலத்தில் வாழ்கிறோம், மிக பொருளாதார சிக்கலிலே மக்கள் சிரமப்படுகின்ற, கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகளே வாழ்வதற்கு சிரமப்படுகின்ற காலத்தில் வாழ்கிறோம். எத்தனை பேர் நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு குடிபெயர்கின்ற, இடம்பெயர்கின்ற காலத்தில் வாழ்கிறோம். அன்பானவர்களே, பொருளாதாரம், வசதி, வாய்ப்பு என்பது நாம் மாத்திரம் அனுபவிக்க அல்லாஹ் தந்ததல்ல, நமக்கு மாத்திரம் அல்ல. பணக்காரர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிற அல்லாஹ் அவருடைய பணத்தில் சில ஏழைகள், சில விதவைகள், சில அனாதைகள் வாழ வேண்டும். கனிமலை மேலதிகமான வீடுகள் இருக்கிறதா, வசதி இல்லாதவர்களுக்கு குறைந்த கூலியிலாவது குடி அமர்த்த வேண்டும். சஹாபாக்கள் துனியாவுடைய எந்த வருமானமும் இல்லாமல் கொடுக்க முன் வந்தார்கள், ஆனால் ஏதோ ஒரு வருமானத்தை நாம் வைத்து குறைந்த கூலிகளை கூட அந்த கஷ்டமான குடும்பங்களை, குடும்ப உறவுகள் இணைக்கின்றவர்களை குடி அமர்த்தலாம். இந்த சம்பவம் இதைத்தான் நடத்துகிறது. தங்குமிடம் கொடுத்து பொருளாதாரத்திலும் அரைவாசி கொடுக்க முன் வந்தார்கள், ஆனால் அவர்கள் அதை எடுக்கவில்லை, அவருடைய விருப்பம், ஆனால் கொடுக்க மனம் வைத்தார்கள். இந்த காலம் கண்ணியமானவர்களே, நமக்கு மாத்திரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வருமானம், என்னுடைய பணம், நான் அனுபவிப்பது என்று வாழக்கூடிய ஒரு காலம் அல்ல. எத்தனை பேர் பல சிரமங்களிலே வாழ்கின்ற ஒரு காலம். ஈமானி என்ற பண்பை, பிறருக்கும் நாம் நலவு நாடி, பிறருக்கும் நலவு நடக்க வேண்டும் என்று விரும்பி நம்மால் இயன்ற பங்களிப்புகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் ஆயத்தை நான் ஆரம்பித்தோடு, குர்ஆன் வசனம், தனக்கு பசி பட்டினி இருந்தும் மற்றவர்களுடைய தேவையை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு நிகழ்வு, சஹாபியுடைய ஒரு நிகழ்வு காரணமாக இருந்தது. இந்த குர்ஆன் வசனம் அவரை புகழ்ந்து, அவருடைய குடும்பத்தை புகழ்ந்துதான், பொதுப்படையாகத்தான் குர்ஆன் வசனம் இவருடைய குடும்பத்தை புகழ்ந்து இறங்கியது. நபியுடைய சபையில் ஒரு விருந்தாளி வந்தார், ஒரு பிரயாணி. இவருக்கு யார் என்று இரவு சாப்பாடு கொடுக்க தயார், விருந்து உங்கள் செய்ய தயார். சஹாபி தயாராகினார். நான் சில வல்லாடுகிட்ட அபு தர்தா ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இந்த விருந்தாளிக்கு நான் உணவளிக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். வீட்டிலே மனைவியிடம் கேட்டார், நபியவர்களுடைய ஒரு விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களிடம் ஏதாவது வீட்டிலே உணவுகள் இருந்தால் வையுங்கள். மனைவி சொன்னார், நமக்கு போக பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டிய உணவு தான் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் என்ற உணவு கிடையாது, பிள்ளைகளுடைய பசிக்கு பசியாற்றுவதற்கான உணவு தான் இருக்கிறது. சொன்னார்கள், நான் கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன், நபியவர்கள் தந்த விருந்தாளி வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது, பிள்ளைகளை சமாளித்து தூங்க போட்டுவிட்டு அந்த பிள்ளைகளுக்கான உணவை சுப்ராவிலே அந்த வெளிப்பிலே வைத்துவிட்டு பிள்ளைகளுடைய உணவு அது குழந்தைகளுக்கான உணவு அது குறைவான உணவு என விருந்தாளிக்கு விளங்கிவிடும். எனவே விளக்கை சரி செய்வது போன்று விளக்கை அணைத்து விடுங்கள், அந்த விருந்தாளி எல்லா உணவுகளையும் சாப்பிடட்டும். நான் சாப்பிடுவது போன்று எக்ஷன் காட்டிக் கொண்டிருக்கிறேன், நான் அங்கே சைக்கிளை செய்து கொண்டிருக்கிறேன், அவர் மாத்திரம் சாப்பிடட்டும். என்ன தன்மை கண்ணியமானவர்களே! இன்று சாப்பிட்டு மிஞ்சி அதுக்கு பின்னால் மென்று சாப்பிட விழுங்க முடியாமல் எஞ்சுகின்றதைத்தான் கொட்டுவதற்கு யாராவது கிடைப்பார்கள் என்று தேடுகின்ற காலம் அல்ல. அதையும் நம்முடைய பிரிட்ஜிலே வைத்து இரண்டு மூன்று தினங்களுக்கு சூடாக்கி சாப்பிடுகின்ற காலம் எப்படியோ. கண்ணியமானவர்களே, குழந்தைகளுக்கு மாத்திரம் இருக்கின்ற உணவை கூட மற்றவர்களுடைய பசிக்காக வைக்குமாறு மனைவியிடம் சொல்கிறார்கள், மனைவியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது போன்ற சம்பவம் நடக்கிறது. காலையிலே மசீதிக்கு போகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நேற்று என்ன உங்களோட விருந்தாளிய அந்த மாதிரி கவனிச்சீங்களாமே? நபி அவர்கள் பக்கத்தில் இருக்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லை. அந்த வீட்டில் அடைந்த சாப்பாடும் குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற உணவு, பெரிய ஹைபை சாப்பாடு அல்ல. என்ன சொல்லலாம், அப்படி ஒரு பெரிய கவனிப்பும் கிடையாது, குழந்தைகளுக்குரிய உணவை தான் கொடுத்தேன். இல்லை, உங்களுடைய குடும்பத்தை பாராட்டி புகழ்ந்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கியிருக்கிறார். இதுதான் கண்ணியமானவர்களே, நமக்கு பசியா பிறருக்கும் அது போன்றுதான் பசி, நமக்கு சிரமமா பிறருக்கும் அதே சிரமம், நமக்கு குமர் சொல்லையா பிறருக்கும் குமர காரியம், நமக்கு கடன் சிரமமா பிறருக்கும் கடன் சிரமம், நமக்கு ஏதாவது நோய் நம்பலமா பிறருக்கும் அது இருக்கிறது, என்னால் என்ன உதவியை செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான காலத்தில் வாழ்கிறோம். கண்ணியமானவர்களே, இதுதான் மற்றவர்களுக்கு நமக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களை பற்றி மற்றவர்களுக்கு நாம் விரும்புவது. எனக்கு மாத்திரமானதுதான் எனக்கு மாத்திரம், பிறருக்கு நடவு நடந்தாலே எனக்கு பிடிக்காது. மகளுக்கு நல்லது ஒரு மாப்பிள்ளை கிடைத்து விட்டதாவே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டார், மாஷா அல்லாஹ் சொல்ல மாட்டார், இன்னாலில்லாஹ் வஇன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுவார். ஏன், ஒரு முசீபத் அடைஞ்சது போன்று. அவர் மாஷா அல்லாஹ் ஒரு கடை ஒன்று தந்துட்டாராமே, சம்பளத்துக்கு வேலை செய்ய ஒன்று தனியா ஒரு கடை போட்டுட்டாராமே, அப்படியா இப்படியா பொறாம இப்படி மாஷா அல்லாஹ் நல்லா முன்னேறட்டும். இப்படி வியாபாரம் செய்ய போகிறேன், தான் செய்கின்ற அதே வியாபாரத்தை ஒருவர் செய்வதற்கு மஷூரா கேட்டு வந்தால், இதையெல்லாம் செய்ய வேண்டாம், இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் சக்சஸ் ஆகாது என்று வெட்டி விடுவார். நல்ல மனசுள்ளவர் சொல்வார், மாஷா அல்லாஹ் செய்யுங்கள், நானும் பொருள் தருகிறேன், என்னிடம் வாங்குங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன், இந்த வியாபாரத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் பேச்சு பண்ண வேண்டும், இப்படி இன்வெஸ்ட் பண்ண வேண்டும், இப்படித்தான் வியாபாரம் பண்ண வேண்டும் காட்டி கொடுப்பார். பொறாமைக்காரர் தட்டி விடுவார், வெட்டி விடுவார், குழி வெட்டுவார். சிறந்த ஒரு கருத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், மூன்று விடயங்களை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் முக்கியமான சஹாபி, அறிவு கடல், குர்ஆனிய ஞானம் பெற்றவர்கள், குர்ஆனுடைய விளக்கத்திலே முதன்மையானவர்கள். மூன்று விடயங்களை சொல்கிறார்கள், எப்பொழுது தெரியுமா சொன்னார்கள், ஒரு மனிதர் தேவையில்லாமல் அர்த்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் அவர்களுக்கு ஏற்றி கொண்டிருந்தார். சிலிருப்பார்கள் அவருடைய தொழிலை ஏற்றுவதும் திட்டுவதும் மற்றவர்களை கண்டிப்பதும் மற்றவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படுத்தி வந்தார். அது போன்ற ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு அப்பாஸை கண்டபடி ஏசுகிறார். அவருடைய வாயை அடைப்பதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஏனப்பா எனக்கு சும்மா அநியாயமா ஏசுறாய், ஏன் எனக்கு ஏசுறாய், என்னிடம் மூணு தன்மைகள் இருக்கிறது, என்னிடம் மூணு பண்புகள், ஒன்னு என்ன தெரியுமா, மற்றவர்களுக்கு நலவு நினைக்கின்ற அந்த தலைப்புக்கு தான் சொல்கிறேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனிலே நபி அவருடைய துஆவின் மூலம் அவருடைய தியாகத்தின் மூலம் தேர்ச்சி பெற்றவர்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் உலகத்தில் இருக்கின்ற நபி அவர்களுக்கு பின்னால் யாரு என்ன விளக்கம் சொன்னாலும் எல்லா விளக்கங்களும் இரண்டாம் தரம் தான். முதல் தர விளக்கம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் தெரியும். குர்ஆனிய ஞானம் என்ன இருக்கிறது, அதை போன்று எல்லா முஸ்லிம்களுக்கும் குர்ஆனிய ஞானம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தான் அறிவாளி, எனக்கு தான் டேலண்ட் இருக்குது, நான் தான் பண்டிதர், என்னை விட பெரிய அறிவாளி வரக்கூடாது, என்னை விட யாருமே கல்வித்துறையில் முன்னேறக்கூடாது, என்னுடைய அறிவை விட முதன்மையான ஒரு அறிவாளியை இந்த துறைக்கு வர விட மாட்டேன் என்று சிந்திக்க மாட்டார்கள். சொன்னார்கள், குர்ஆனுடைய விளக்கம் எனக்கு கிடைத்தது போன்று எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறேன். ஒரு ஊருக்கு மழை பெய்கிறது என்பதாக கேள்விப்படுகிறது. இரண்டாவது விடயம், ஒரு ஊருக்கு நல்ல மழையாம், தேவையான அளவுக்கு அவருடைய பயிர்பட்டைகள் அவருடைய மிருகங்கள் அவருடைய பிராணிகளுக்கு தேவையான புட்பூண்டுகள் வளர்கின்ற அளவு பயிர்பட்டைகள் கனிகள் விவசாயத்துறை முன்னேறுகின்ற அளவுக்கு நல்ல மழை என்று கேள்விப்படுகிறேன். அந்த ஊரில் என்னுடைய காணி பூமி பயிர்பட்டைகள் கிடையாது, அந்த ஊரிலே மேய்கின்ற எந்த மிருகமும் என்னுடைய மிருகம் கிடையாது, என்னுடைய ஒரு மிருகமும் அங்கு கிடையாது, ஒட்டகமும் கிடையாது, கோவில் கழுதையும் கிடையாது, ஆடு மாடுகளும் கிடையாது. அந்த ஊரில் அந்த மழையின் மூலம் எனக்கு எந்த பயனும் கிடையாது என்றாலும் அந்த ஊருக்கு மழை பெய்கிறது என்று நினைத்து நான் சந்தோஷப்படுவேன். என்னுடைய ஊருக்கு மழை இல்லை, நான் வறட்சியில் இருக்கிறேன், அது அர்த்தம் எனக்கு மழை தேவை, எனக்கு மழை பெய்யாவிட்டாலும் இந்த ஊர் மக்களுக்கு மழை பெய்கிறதா அதை நினைத்து நான் சந்தோஷப்படுவேன். மாஷா அல்லாஹ், அந்த ஊர் மக்கள் செழிப்பாக வாழட்டும். மூன்றாவது விடயம், ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு நல்ல நீதியான நேர்மையான ஒரு ஆட்சியாளர் அமைந்திருக்கிறார், நல்ல முறையில் மக்களுக்கு ஆட்சி செய்கிறார், நீதியாக ஆட்சி செய்கிறார், ஊழல் இல்லாமல் அநியாயம் இல்லாமல் மக்களுக்கு நல்லாட்சி கிடைத்திருக்கிறது என்ற ஒரு ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டால் நான் அந்த ஆட்சியாளருக்கு துவா செய்வேன். அது அந்த ஊரில் என்னுடைய குடும்பம் கிடையாது, அந்த ஊரில் எனக்கு உறவுக்காரர்கள் கிடையாது, அந்த ஊருக்கும் எனக்கும் எந்த விதமான உறவு முறைகளும் சொந்த பந்தங்களும் கிடையாது, யாரோ மக்கள் வாழக்கூடிய ஊர், ஏதோ ஒரு ஊர், ஆனால் அந்த ஊருக்கு நல்ல ஆட்சி கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுவேன். அந்த ஆட்சியாளருக்கும் என் மேலும் துவா கேட்பேன். இந்த தன்மை என்னிடம் இருக்கும் பொழுது எனக்கு நீ ஏன் ஏற்றுகிறாய்? இந்த தன்மை நம்மிடம் இருக்கிறதா? நான் நல்லா இருக்க வேண்டும், அவன் கஷ்டப்பட வேண்டும். வெளி உறவுகளை விடுவோம், சொந்த சகோதர சகோதரிகளிடையில் இருக்கிறதா? நான் அவருடைய பிள்ளை நல்லா இருப்பது தம்பிக்கு பிடிப்பதில்லை, தம்பியுடைய பிள்ளை நல்லா பிள்ளைகள் நல்லா இருப்பது நானாவுக்கு பிடிப்பதில்லை, தாத்தாவுடைய பிள்ளைக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடப்பது தங்கச்சிக்கு விருப்பம் இல்லை, தங்கச்சியுடைய பிள்ளைக்கு நல்ல சம்பந்தம் கிடைப்பது தாத்தாவுக்கு விருப்பம் இல்லை, தம்பிக்கு ஒரு கஷ்டம் வந்து சோதனை வந்தால் நானா சிரிக்கிறான், நானாவுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் தம்பி கொண்டாடுகிறான், இது உண்மையா பொய்யா? இப்படி குடும்பங்கள் இல்லையா? என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிறருடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்காதவர் ஈமானில் குறையுள்ளவர், பிறருடைய கஷ்டத்தை பார்த்து மகிழ்பவர் ஈமான் உள்ளவர் அல்ல, நயவஞ்சகத்தன்மை உள்ளவர், முனாஃபிக் தன்மை உள்ளவர். முனாஃபிக்குகள் தான் மூமின்களுக்கு இன்சுசிபுக்கு அசனத்தும் தசுஹும். முனாஃபிக்குகள் இஸ்லாத்துடைய விரோதிகள், முஷ்ரிக்கீங்கள், இப்படியான இஸ்லாத்துடைய விரோதிகள் தான். முஸ்லீம்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர்களுக்கு சந்தோஷம், இந்துசிபுக்கும் உங்களுக்கு நல்லது நடந்தால், உங்களுக்கு நனவு நடந்தால் அவர்களுக்கு மன வருத்தமா இருக்கும், உங்களுக்கு நனவு நடப்பது அவர்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம், சிரமம், நம்பலம், நோய், பிரச்சினை, வழக்கு வம்பில் நீங்கள் அகப்பட்டால், ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்தால் கொண்டாடுகிறார்கள், மகிழ்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். என்னை கண்ணியமானே, ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சிரமமான நெருக்கடியா அந்த கஷ்டம் எனக்கு வந்தது போன்ற உணர்வு வர வேண்டும். அதுதான் ஈமானிய அடையாளம். ஒரு மூமினுக்கு ஒரு ஒரு நோயா, அந்த நோய் எனக்கு வந்தது போன்று அதுக்குத்தான் நோய் விசாரிக்க போக சொல்வது, நோயாளிக்கு துவா செய்ய சொல்வது, நோயாளி ஆறுதல் படுத்த சொல்வது, ஒரு சோதனை ஏற்பட்டால் அவருக்கு போய் ஆறுதல் சொல்வது, ஜனாதா ஏற்பட்டால் அந்த வீட்டுக்கு செல்வது, அவர்களுக்கு துவா செய்வது, ஆறுதல் சொல்வது, அவர்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பது, அவருடைய சிரமத்தில் பங்கெடுப்பது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு துறைகளிலும் மற்றவர்களுக்கு நடவு நாடுவோம். என்னை போன்று மற்றவர்களும் நல்லா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைக்கு போன்று அவருக்கு நல்ல மாப்பிள்ளை அமையட்டும், நல்ல பெண் அமையட்டும், என்னுடைய வியாபாரம் முன்னேறுவது போன்று இவருடைய வியாபாரம் முன்னேறட்டும். ஒரு கஸ்டமர் வருகிறார், ஒரு பொருளை கேட்கிறார், உங்களிடம் இல்லை. நல்ல மனிதர் என்ன சொல்வார், இரண்டு கடை கங்கால், என்னுடைய கடை இலக்கம் 50, 48 நம்பர் கடையில இந்த சாமான் இருக்கிறது, போய் வாங்குங்கள் அனுப்புவர்கள் எத்தனை பேர், முன்கடையில் இருக்கிறது என்று சொல்லுவர்கள் எத்தனை பேர், இவருடைய அந்த பொருள் இருக்கிறது என்று அனுப்புவர்கள் எத்தனை பேர். உண்மையான ஈமான்தாரி அந்த கஸ்டமரை உள்ளே வைத்துக் கொண்டு எப்படியாவது எங்கிருந்தாவது யாரிடமாவது கால் பண்ணி இவரோட டீல் பண்ணி சாமான் கொடுக்க வேண்டும் என்று ட்ரை பண்ணி அவரே அந்த லாபத்தை அடைய முயற்சிக்காமல் இன்னாரிடம் இருக்கிறது என்று அவரிடம் அனுப்புகின்றவர் மூமினாக இருப்பார். ஏன்னா இந்த கஸ்டமரை விடக்கூடாது, நான் தான் இவருக்கு விற்க வேண்டும், நான் தான் இவருடன் இவருடன் லாபம் பார்க்க வேண்டும், இவருடைய பணத்தை நான் தான் பொருளை விட்டு எடுக்க வேண்டும் என்று எப்படியோ அங்கே வைத்து அவருக்கு பேச்சு கொடுத்து அவரை அங்கே வைத்து பொருளை வரவழைத்து தன்னுடைய லாபத்தை மாத்திரம் அடைந்து கொள்ள முயற்சிப்பார் குறுகிய மனப்பான்மை உள்ளவர். இது ஒரு உதாரணம், இப்படி எத்தனை உதாரணங்கள் இருக்கின்றன. அல்லது பிறருடைய கஸ்டமரை உடைப்பது, அவரிடம் எவ்வளவு அவர் எவ்வளவு தருகிறார், ஒரு 90 ரூபாய்க்கு, நான் 90 ரூபாய்க்கு தருகிறேன் என்னிடம் வாருங்கள். ஹதீஸில் தடுக்கப்பட்ட விடயம், ஒரு வியாபாரியுடைய வியாபாரத்துக்கு எதிராக நீங்கள் அந்த வியாபாரத்தை உடைத்து வியாபாரம் பண்ண வேண்டாம், கஸ்டமரை அந்த கோஷ்டிக்கு பிடிக்க வேண்டாம், அவருடைய விலை குறைத்து அவருடைய வியாபாரத்தை உடைக்கின்ற நோக்கத்திலே நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம். ஏன் கண்ணியமானே, எனக்கு வியாபாரம் நடப்பது போல அவருக்கு நடக்கட்டும், நான் சம்பாதிப்பது போல அவர் சம்பாதி, நலவு நாடினால் அவரை விட நல்லாத்தான் அல்லாஹ் நம்மை வைப்பான். துரோகம் நினைத்தால் அவர் முன்னேறுவார். சில வேளை இப்னீஸ் துரோகம் வஞ்சகம் நினைத்து விரட்டப்பட்டது போன்று சபிக்கப்பட்டது போன்று நம்முடைய வியாபாரத்திலே பின்னேற்றம் ஏற்படலாம். ஒவ்வொரு துறையிலும் மஷா அல்லா எக்ஸாம் ரிசல்ட் வெளியாக இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் ரிசல்ட் ஆமே, அப்படியா குறை சொல்ல மாட்டார், மஷா அல்லா நல்ல விஷயம், நல்ல ரிசல்ட் ஆமே, நல்ல அல்ல இன்னும் அந்த பிள்ளையோட அறிவில் பறக்க செய்யட்டும். யார் இவர், மூமின் துவா செய்வார், முனாபி குத்தி பேசுவார், குறை பேசுவார், அப்படியா எங்கட புள்ள அளவிட ரிசல்ட், எங்கட புள்ள போன வருஷம் எழுதின மாஷா அல்லா யூனிவர்சிட்டியில இருப்ப, அவர் யூனிவர்சிட்டி குவாலிஃபைட் இல்லையாமே, பொறாமை. என்னுடைய தலைப்பு இதுதான், மற்றவர்களுடைய நல்ல செய்தி கிடைக்கிறதா, மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கட்டும். வீடு கட்டுறாங்களாமே, ஓ இது கட்டுறாங்க, இது பெரிய பெருமைக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் இல்ல, மாஷா அல்லா வீடு கட்டுறாங்களா, நல்லா கூடி சீக்கிரம் கட்டி முடிக்கட்டுமே, அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யட்டுமே. மூமின் ஒவ்வொரு பகுதியிலும் பிறருக்கு நடக்கின்ற நனவு எங்களுடைய உள்ளத்தை நோகடிக்கிறதா, பிறருக்கு சந்தோஷம் நடக்கின்ற பொழுது நமக்கு கவலை வருகிறதா, நம்முடைய உள்ளத்தில் இன்னும் நயவஞ்சகம் இருக்கிறது என்பதற்கு தெளிவான சான்று. ஈமான் பூர்த்தி இல்லை என்பதற்கு சட்ட தெளிவான ஆதாரம் எதிலுமே இப்ளிஸ் போட்டு சிந்திக்க கூடாது. என்னுடைய கௌரவம் ஆதமுக்கு கிடைக்க கூடாது, என்னுடைய இந்த இந்த ஸ்தானம் இந்த பொசிஷன் இந்த ஸ்டேட்டஸ் ஆதமுக்கு கிடைக்க கூடாது. கண்ணியமான என்னிடத்தில் ஆதமேஸ்வரத்துடைய கண்ணியம் உயர்ந்தது, இவன் தாழ்ந்து போனான். இதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வந்த விடயம். கண்ணியமானவர்களே, முடிக்க நினைக்கிறேன், எப்பொழுதுமே ஒரு உண்மையான ஈமான்தாரியிடம் எல்லா விடயங்கள் நல்ல விடயங்களிலும் பிறரையும் இணைத்துக் கொள்கின்ற ஒரு பண்பு இருக்கும். துஆவில் கூட அப்படித்தான் இருக்கும். துஆவை குறுகிய குறுகிய அமைப்பில் துஆ கேட்ட சஹாபாக்கள் நபியர்கள் வழிகாட்டினார்கள், திருத்தி கொடுத்தார்கள். அதே போன்ற கண்ணியமானே நபியருடைய சில சம்பவங்களை சொல்லிக்காட்டி முடிக்கிறேன். குரான் ஓதுவதில் குரல் வளம், பேச்சு, சரியான முறை ராகம் நபியவர்களை விட வேறு யாரும் வர முடியாது. நபிசல்லாவுடைய ராகம், நபியவர்களுடைய உகாணுவது முறை, நபியருடைய குரல் வளம். ஒரு தடவை மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஒரு இரவு நேரம் அல்லது இஷாவுக்கு பின்னால் நபியவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அபு மூசா அல் அஷ்ஆரி ரலியல்லாஹுடைய வீட்டு வாசலால் செல்கின்ற பொழுது அபு மூசா ரலியல்லாஹு குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அழகான குரல், குரல் வளம். அவர்கள் அப்படியே நின்று சராசரி உள்ளே போகலாம் அவருக்கு தெரியாமல், வெளியே நின்று அபு மூசாவுடைய கிராத்தை கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு அப்படியே போகிறார்கள். இது அபு மூசாவுக்கு தெரியாது. அடுத்த நாள் மஸ்ஜிதிலே அபு மூசா ரலியல்லாஹு சந்தித்த பொழுது என்னது, பாரிஹா, நேற்றிரவு நடந்த சம்பவத்தை நீங்கள் கண்டிருக்க வேண்டுமே. என்ன நடந்தது யார் சொல்ல, என்ன நடந்தது? நீங்கள் குரான் சத்தமாக ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வீட்டு வாசலில் நான் நின்று உங்களுடைய குரான் உங்களுடைய கிராஅத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். தாவூதலை சலாத்துடைய குடும்பத்துக்கு, தாவூதலை சலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அழகிய குரல் வளம், அழகான தொனி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாய்ஸ் அழகாக இருக்கிறது. என்ன வார்த்தை இது? குரல் வளத்தில் சிறந்தவர் தான். தன்னை விட அழகிய குரலில் வேறு யாரும் குர்ஆன் ஓத முடியாது. அப்படிப்பட்ட குரல் வளத்திலே உச்சகத்தில் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு தோழனுடைய குரலை பாராட்டுகிறார்கள். இதுதான் பொறாமை. எனக்கு குரல் வளம் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. என்னுடைய வயசு அழகான வயசு, வேறு யாருடைய வயசும் அழகான கூடாது. தன்னை அப்படி அல்ல. குரான் ஓதி காட்டுங்கள். நான் உங்களுக்கு எப்படி ஓதி காட்டுவது? உங்களுக்கு தான் குரான் இறங்குகிறது. குரான் இறங்குகின்றவர்களை நீங்களே இல்லை, நீங்கள் இன்னும் ஒருவர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன். ஓதி காட்டுங்கள். சூரத்து நிசா உள்ளவர்கள் ஆயத்து வரும்பொழுது, கியாமத்து நடக்கின்றவர்கள் வரும்பொழுது நபியருடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது. கண்ணியமானவர்களே, நான் குரான் ஓதுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும். யாருடைய ஓதலை நான் கேட்க மாட்டேன். இல்லை, மற்றவர்களையும் ஓத வைத்து அவருடைய குரலையும் நான் கேட்டு குரானுடைய ஓசையை செவிமடுப்பேன். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? மற்றவர்களுக்கு இருக்கின்ற சிறப்பு, பாக்கியம், சந்தோஷம், மற்றவர்களுக்கு இருக்கின்ற வளங்களை நினைத்து பொறாமைப்படக்கூடாது. இன்னும் முன்னேறுவதற்கு துஆ கேட்க வேண்டும். இன்னும் அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சிரமங்களை போக்க வேண்டும் என்ற தலைப்பில் தான் இவ்வளவு நேரம் நான் பேசினேன். இறுதியாக கண்ணியமான ஒரு வேண்டுகோளை முன்வைத்து முடிக்கிறேன். இப்படி இருக்கின்ற இந்த கிரவுட், இப்பொழுது மஸ்ஜிதில் இருக்கிறோமே, இந்த மக்களுடைய தொகை ஹதீப் மெம்பரில் ஏறும் பொழுது இருக்க வேண்டும். மனதை கெடுங்கள், இந்த பழக்க தோஷத்தை விடுங்கள். ஹதீப் இப்பொழுதே சரியா பிரச்சனை ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுதுதான் 90% மக்கள் நிறைந்திருக்கிறோம். எப்பொழுது சிறந்த போகிறோம்? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பிறகா? ஏன் வெள்ளிக்கிழமை அவமதிக்கிறோம்? யாருக்கு பிரசங்கம் செய்வது? 30-40% மக்களை வைத்து முழு பிரசங்கத்தை முடித்து விட்டால் என்ன பிரயோசனம்? யாரும் தவறாக இருக்க வேண்டாம். இது ஹத்தீபுடைய உரிமை, நான் சொல்லித்தான் ஆகும். எந்த வெள்ளிக்கிழமை ஹத்தீப் மிம்பரில் ஏறி சலாம் சொல்கின்ற பொழுது அந்த சலாத்துக்கு நான் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு பதில் கொடுப்பேனோ அந்த வெள்ளிக்கிழமை தான் நான் ஜும்மா தினத்தை மதித்த நாள். மன்னிக்க வேண்டும், யாரும் தவறாக எடுக்க முடியாது. அப்ப எடுத்தால் உங்களுடைய சீரணம், ஈமானுடைய பலவீனம். ஹத்தீப் மிம்பரில் ஏறியவுடன் சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதிலே வுதுவோடு யாத்திகாவுடைய நீயத்தோடு சுன்னத்தை தொழுதுவிட்டு உட்கார்ந்து நான் பதில் சொல்கின்ற வெள்ளிக்கிழமை தான் என்னுடைய ஆயுளில் நான் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்த முதலாவது வெள்ளிக்கிழமை. சிலருடைய வாழ்க்கையில் ஹிஸ்டரியிலே கிடைக்காது. சிக்ஷையிலே கிடைக்காது. வெள்ளிக்கிழமை எத்தனை விடங்களுக்கு எடுக்கிறோம், எத்தனையோ பங்கன்களுக்கு எடுக்கிறோம், எத்தனையோ பாட்டுகளுக்கு எடுக்கிறோம், எத்தனையோ விளையாட்டுகளுக்கு எடுக்கிறோம், ப்ரீ பிளான் பண்ணுகிறோம். மன்னிக்க வேண்டும், தவறாக எடுக்க வேண்டாம். பிரபல சகோதரர்களுடைய தேவாலயங்களை விட வசதியை கேவலப்படுத்த வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள், கிறிஸ்தவர்களுடைய சேர்ச்சை ஃபாதர் வந்த பிறகு அல்லாத பிஷப் வந்த பிறகு அவர் வந்த பிறகுதான் மக்கள் வந்து கொண்டிருப்பார்களா? அவர் வரும் பொழுது சபை நிறைந்திருக்குமா? போய் பாருங்கள், போய் பார்ப்பதற்கு போங்கள், கண்டிப்போம் கண்டிருப்போம். ஃபாதர் பிரே பண்ணும் பொழுது யாராவது தூங்கிக் கொண்டிருப்பார்களா? யாராவது சோனை கிண்டி கொண்டிருப்பார்களா? யாரை ரெண்டு பேர் பேசுவார்களா? அவர்களை உயர்த்தி சொல்லவில்லை, அவர்களுடைய மதத்தில் அவர்கள் பெர்ஃபெக்டாக இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், வெள்ளிக்கிழமையை மதிக்காத நபருடைய சகல துறைகளிலும் மைனஸ் இருக்கும். அரபு கொத்துபாவுக்கு கொண்டு சேருவது, இக்காம சொல்லும் பொழுது வந்து சேருவது, வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு இக்காம சொல்லும் பொழுது உள்ளே ஓடி வருவது, என்ன அல்லாவுடைய கட்டளை? என்ன புட்பால் விளையாடுவது போன்றா? அது இன்டோர் விளையாடுவது போன்றா? அதை கிளம்பு விளையாடுவது போன்றா? தின்று கொண்டு குடித்துக் கொண்டு விளையாடுவது போன்று? கொத்துபாவும் அப்படியா, மிம்பரும் அப்படியா? மன்னிக்க வேண்டும், இது என்னுடைய உரிமை கடமை, நான் சொல்வேன். உண்மையான தூய எண்ணம் உள்ளவர்கள் இதற்கு செவி சாய்ப்போம், இதை யாரும் பிழையாக எடுக்க மாட்டோம். இந்த கிரௌடை வைத்துதான் கொத்துபாவை ஆரம்பிக்க வேண்டும். முடிக்கின்ற தருவாயில் இவர்கள் வந்து சேர்ந்து எத்தனை பேருக்கு நான் பேசுங்க, நான் பேசிய விட எத்தனை பேர் காலையத்தில் இருக்கும். கத்தீமார்களை வரவழைத்து கொத்துபா செய்வது கனிமணி 30-40 வீர நபர்களை வைத்து அல்ல, மன்னிக்க வேண்டும். இதே மிம்பரிலே கிட்டத்தட்ட 8-10 வருடங்களுக்கு முன்னால் நான் இதை சொல்லியிருக்கிறேன். இதே மிம்பரிலே கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னால் இதே விடயத்தை நான் சொல்லி இருக்கிறேன். என்னவெல்லாம் வெள்ளிக்கிழமை மதிக்கின்ற முஸ்லீம்களாக நம்மை மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக. யால உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஈமானிய விழுமியங்களை தருவாயாக, தயால தன்மையை தருவாயாக, பிறருக்கு நலவு நாடுகின்ற பண்பை தருவாயாக, பிறருடைய கஷ்ட சின்பங்களை பார்த்து மகிழ்கின்ற தீய பண்பை நம்மை விட்டு இல்லாமல் ஆக்குவாயாக, பிறருடைய கஷ்டங்களை பார்த்து கண்ணீர் வடித்து அல்லது துவா கேட்டு உதவி செய்கின்ற பண்பை தருவாயாக, மற்றொரு நடக்கின்ற நலவுகளை பார்த்து அவர்களை நாம் இன்னும் மேன்மைப்படுத்துகின்ற பாராட்டுகின்ற அவர்களுக்கு துவா செய்கின்ற நல்ல குணத்தை தருவாயாக, பிறருடைய கஷ்ட சின்பங்களில் பங்கெடுக்கின்ற பண்பை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கனிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக.